இன்றைக்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி 2015 நம்ம ஒரு இந்த ட்ரெமெண்டஸ் புக்கை ஆரம்பிக்க போகிறோம். அது கெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த ப்ரைஸும் இல்லை, ஏன்னா நிறைய டைம் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அதை நம்ம படிக்கணும்னு. மத்தேயு புத்தகத்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். நான் ரொம்ப த்ரில்டாக இருக்கிறேன் அதை ஆரம்பிக்கும்போது. ஏன், பரிசுத்தாவியானவர் வந்து நமக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற புதையல்களை தோண்டி அறிந்து உணர்ந்து கொள்ளும்படிக்கு ஒரு முகவரியாக போன 2 வாரம் இயேசுவோடு ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய இணைப்பு, த பிலீவர்ஸ் யூனியன் வித் கிரைஸ்ட் அப்படின்ற அழமான சத்தியத்தை நமக்கு அதை ஒரு ஆயத்தமாக நமக்கு இதை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒருவேளை போன வாரம் 2 வாரம் வராதவங்க நீங்கள் போய் நம்ம வெப்சைட்டில் அந்த சர்மன் இருக்குது, பல பேர் கேட்டுட்டு உண்மையாகவே என்ன சந்தோஷத்தில் மயக்காணிச்சு விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி இல்லைங்களா. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சில பேர் ஒருவேளை போன வாரம் வராமல் இருந்திருக்கலாம், ரொம்ப அதிசயமாக உணர்ந்து நானே ஒரு 2-3 வாட்டி கேட்டு சந்தோஷத்தில் பூரித்து போனேன். அவ்வளோ இன்பமான ஒரு சத்தியத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம இயேசு அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம படிக்கும்போது அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம படிக்கணும். இயேசு மை ஐடென்டிட்டி வித் கிரைஸ்ட், இயேசுவோடு எனக்கு இருக்கக்கூடிய அடையாளம், அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு விதத்தில் படிக்க போகிறது நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை தான் படிக்க போகிறோம். என்னுடைய ஆண்டவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை தான் படிக்க போகிறோம் இல்லைங்களா. அதை படிக்கும்போது நான் சொல்கிற 28 அதிகாரங்கள் இட்ஸ் கோயிங் டு பி அட்வென்ச்சர், ஒரு அட்வென்ச்சராக இருக்க போகுது, ஒரு அதிசயமாக இருக்க போகுது. அந்த இயேசுடைய மகிமையை பார்த்து பார்த்து நாம் ஒரு மதிமயங்கி அப்படின்வாங்க, மதிமயங்கி ஸ்பெல் பவுண்டுன்னுவாங்க இங்கிலீஷில், மதிமயங்கினா என்ன தெரியுமா, நம்மளே நம்ம மறந்து போய், நம்ம வாழ்க்கையை நாம் மறந்து போய் இந்த பாவ உலகத்துக்கு மேலே வாழ்வதற்கு இந்த சத்தியங்கள் நமக்கு உதவி செய்யும். இந்த பாவ உலகத்துக்கு, இந்த நம்ம உலக கவலைகளுக்கு, பொருளாசைக்கு, அதையெல்லாம் கடந்து நம்மளை வலுவ வைக்கிற பிசட்டிங் சென்ஸ் இல்லைங்களா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமான ஒரு பலவீன பாவம் இருக்குது, அதுதான் நம்மளை வலுவ விட்டுருது. அதையும் நம்ம மேற்கொண்டு உலகத்துக்கு மேலே வாழ்ந்து வாழும்படிக்கு இந்த சத்தியங்கள் நமக்கு உதவி செய்யும் பாருங்களா. அப்படித்தானே பேதுரு நமக்கு செஞ்சு வந்துச்சு, 1.5 வருஷம் படித்து எவ்வளோ அதிசயமாக மறுரூபமாக நமக்கு உதவி செஞ்சிச்சு. அதே மாதிரி உலகத்துக்கு மேலே நம்ம ஒரு கழுகு போல் பறந்து வாழும்படிக்கு இந்த சத்தியங்கள் நம்மளை ஏவி விடும், அதுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். இது உண்மையா, இது நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். ஏன், இந்த இது உலகத்துக்கு மேலே நம்ம வாழ்வது மாத்திரம் இல்லாமல் இந்த சத்தியங்கள் நம்மளை சீர்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும், இது உதவி செய்யும். எப்படி உதவி செய்யும், ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய மிக மிக பெரிய தேவை, த கிரேட்டஸ்ட் நீட் நமக்கு என்ன தெரியுமா, என்ன 10 கோடி ரூபாய் கிடைக்கணுமா, இல்லை நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா, வி ஷுட் பிஹோல்டு த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட், இயேசுடைய மகிமையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதில் தான் நம்முடைய குறைவுகள்லாம் நிறைவேறி நம்ம இயேசுடைய பரிபூர்ணத்தில் நம்ம முழுக முடியும் பாருங்களேன். நம்முடைய மிகப்பெரிய தேவை இயேசுடைய மகிமையை நாம் காண்பது, நோக்கி பார்ப்பது, அதை பார்ப்பதுனாலேயே நாம் மறுரூபம் அடைகிறோம். நம்முடைய குறைவுகள் எல்லாம் தீர்ந்து நாம் சீர்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தப்படுகிறோம். அது எதன் மூலமாக நடக்குது, இயேசுடைய மகிமையை நாம் பிஹோல்டிங் த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட், அந்த மகிமையை நாம் நோக்கி பார்க்கறது மூலமாக நம்ம மறுரூபமாகிறோம். புதிய ஏற்பாடு பல விதங்களில் அதை சொல்கிறத நம்ம பார்க்கலாம், பல விதங்களில் சொல்கிறத பார்க்கலாம். ஏன், நம்ம படித்த பேதுருவே நம்ம முடித்தது எப்படி முடித்தோம், 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு படிங்களா, 5:10 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் இல்லைங்களா. நம்ம பசங்களுக்கு கூட மனப்பாடமா சொல்லி கொடுத்துருக்குறோம். என்ன, கிறிஸ்து இயேசுக்குள் தம்முடைய நித்திய மகிமைக்குள் அழைத்தவர், கொஞ்ச காலம் பாடுபடுகிற உங்களுக்கு எதன் மூலமா நீங்கள் சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தப்பட போறீங்க, எதன் மூலமாக, தம்முடைய கொஞ்ச காலம் பாடு இருக்கு உலகத்துல, அந்த பாடுகளுக்கு மத்தியிலையும் தன்னுடைய நித்திய மகிமைக்குள் அழைத்தவர், அவருடைய அந்த நித்திய மகிமையை நம்ம காணத்தான் நாம் என்ன ஆகிறோம், சீர்படுகிறோம், ஸ்திடப்படுகிறோம், பலப்படுகிறோம், நிலைநிறுத்தப்படுகிறோம். இருக்குல்ல, அப்படித்தான் நடக்கப்போ. தட் இஸ் த ப்ராசஸ். இன்னொன்று ரெண்டு கொரிந்தியரில் போட்டிருக்கு, 2 கொரிந்தியர் 3:18 நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. அதில் நான் திறந்த முகமாய் கண்ணாடியில் கர்த்தருடைய முகத்தை காண மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம். நம்ம மாறுறது எப்படி தெரியுமா? நம்ம மாறுறது வந்து ஆண்டவருடைய மகிமையை பார்க்க பார்க்க பார்க்கத்தாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய மிக மிக பெரிய தேவை வந்து இயேசுடைய மகிமையை பார்க்கணும். பிஹோல்டிங் த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட். அதில் இருக்கிற பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்முடைய மிகப்பெரிய தேவை அது மாத்திரம் இல்லை, இயேசுடைய மிகப்பெரிய ஆசையும் அதுதான். தான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த பிரதான ஆசாரியர் ஜபத்தை அவர் செஞ்சார் இல்லைங்களா, அது செய்யும்போது கடைசியில் அதை எப்படி முடித்தார் தெரியுமா? பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் என்னுடைய மகிமையை காண வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். பாருங்களா, அவருடைய மிகப்பெரிய தேவை ஆசை அதுதான். ஆகவே இன்னைக்கு நம்ம அந்த தேவை, அந்த பிஹோல்டிங் த க்ளோரி ஆஃப் ஜீசஸை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம மெய் மறந்து நம்மளை மறந்து நம்ம பரிபூர்ணப்படுறது. அதில் தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதன் மூலமாக தான் நம்ம திருப்தியும் ஆனந்தமும் நிறைவும் இலைப்பாறுதலும் அடைகிறோம். எதன் மூலமாக? வேறு எங்கேயுமே ரகசியம் இல்லை. பாருங்கள், ரகசியம் இயேசுவில், அவருடைய மகிமையை நம்ம காண்றதுல தான் விஷயம் இருக்குது, காண்றதுல தான் விஷயம் இருக்குது. இன்னொரு விதமாக சொல்லப்போனால், நம்மளுடைய எல்லா குறைவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ப்ராப்ளம்ஸுக்கும் காரணம் இயேசுடைய மகிமையை நாம் போதுமான அளவுக்கு காணாததுனால். பாருங்களேன், காணாததுனால் ஒரு அவிவிசுவாசிக்கு இயேசுவில் எந்த மகிமையும் தெரிய மாட்டோம் இல்லைங்களா. இயேசுவில் எந்த மகிமையும் தெரியாது ஒரு அவிவிசுவாசிக்கு. ஏன் உலக பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கு இயேசுவில் எந்த மகிமையும் தெரியாது? பாருங்களேன், அப்போஸ்தலர்களும் இப்படி தான் பார்த்ததாக சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இயேசுவில் இருக்கக்கூடிய மகிமை, இயேசுவில் இருக்கக்கூடிய மகிமை, எப்பேற்பட்ட மகிமை பாருங்களேன். 1 யோவான் 1:14 படிங்களா. யோவான் சுவிசேஷம் 1:14.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம்,
அவருடைய மகிமையை கண்டோம். அதுல தான் விஷயம் இருக்கு. அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அதன் கண்டனத்தினுடைய ரிசல்ட் என்ன? 16வது வசனம்.
அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் தெரிகிறோம்.
அவருடைய பரிபூர்ணத்தினால் தான் கிருபையின் மேல் கிருபை பெற்று நாம் மாறினோம் அப்படின்னு அவங்க அப்போஸ்தலருங்க சொல்கிறாங்க. ஆகவே இந்த மகிமை வந்து இயேசுடைய வெளிப்பிரகாரமான மகிமை இல்லை. வெளிப்பிரகாரமாக அவருக்கு எந்த மகிமையும் இருக்கலை. தலை சாய்க்க கூட இடம் இல்லாத ஒரு தரித்திரமாக தான் இருந்தார். வெளிப்பிரகாரமான மகிமை இல்லை. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் இல்லைங்களா. ஸ்பிரிச்சுவல் க்ளோரி ஆஃப் கிரைஸ்டை நம்ம காணும்போது தான் என்ன ஆகுது, நாம் மறுரூபம் அடைகிறோம். அது வெறும் மறுஜென்மம் அடைந்தவங்க தான் அதை காண முடியும். பாருங்களேன், மற்றவங்க உலகம் அதை காண முடியாது. ஏன்? உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷனுக்கு இயேசுவில் எந்த அட்ராக்ஷனும் இல்லை, எந்த அட்ராக்ஷனும் இல்லை. சொல்லப்போனால் இயேசுவில் எந்த அட்ராக்ஷனும் இல்லை. இயேசுவை உள்ளுக்குள்ளே தான் வெறுக்கிறவனாக இருக்கிறான். இயேசுவை பிடிக்காது அவனுக்கு. பாருங்களா, உலக பிரகாரமாக உலக மனுஷனுக்கு இயேசுவை பிடிக்காது. அவனுக்கு எந்த அட்ராக்ஷனும் அதில் தெரியல. ஒருவேளை பொழப்புக்கு கூலிக்கு வேந்தால் ஒசானான்னு பாடிடலாமே தவிர, ஆனால் அவனுடைய இருதயம் அவரை சிலுவையில் அறைங்க சிலுவையில் அறைங்கிறது தான் இருதயம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷன் இயேசுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான் அவனுடைய நிலையை நம்ம முடிவு பண்ண முடியும். பாருங்களேன், அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறானா இல்லையா, பரலோகத்துக்கு போகிறவனா இல்லையா, எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? இயேசுக்கு அவன் எந்த விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அதை வச்சு தான். சில பேர் இதனால் என்ன பண்ணுறது, தாங்க மறுபடியுமே பிறக்கலை, இயேசுவை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, பைபிளில் இருக்கிற இயேசுவே பிடிக்கிறது இல்லை, அவர் பார்த்தா கோவம் வருது, ஒரு அட்ராக்ஷன். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பைபிளில் இருக்கிற இயேசுவையே மாற்றிடுறது. அதுதான் பொய் கிறிஸ்தவம் செய்கிறது. பைபிளில் இருக்கிற இயேசு இல்லாமல் வேற ஒரு இயேசுவை, அன்பான ஒரு அருமையான இயேசுவை காமிச்சிட்டு தங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இயேசுவை வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் உண்மையான விசுவாசி, ஏன் இயேசுவை நான் நேசிக்கிறேன். இல்லை, அதான் பொய். இந்த பொய் கிறிஸ்தவத்தினுடைய வஞ்சனை என்னன்னா, தவறான இயேசுவை வச்சு அவங்க விசுவாசின்னு அவங்கள நம்ப வச்சு அவங்க உள்ளுக்குள்ளே இயேசுவை வெறுக்கிற ஒரு இதயம் இருக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. மறுஜென்மே அவர்களுக்கு ஆகலை, மறுபடியுமே அவங்க பிறக்கலை. அதான் பொய், பொய் கிறிஸ்தவத்தினுடைய வஞ்சனை. ஆகவே ஒரு அடையாளம், ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு அடையாளம் என்ன, மறுபடியும் பிறக்காதனுடைய ஒரு அடையாளம் என்ன, தான் மனசு குருடாக இருப்பதனால், தன்னுடைய ஆவிக்குரிய மனசு குருடாக இருப்பதனால் இயேசுவில் எந்த மகிமையும் அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் தனக்கு விரும்பினா இயேசுவை அவன் வைத்து கொள்ள பார்ப்பானே தவிர இயேசு மேலே அவனுக்கு உண்மையான அன்பே வர முடியாது. ஆகவே ஒரு உண்மையாகவே மெய்யாக பிறந்த ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசிக்கு உண்மையாக இயேசு மகிமை ஓரளவுக்கு உணர்ந்தவன் பாருங்களா. அதான் அதனால் தான் சொல்கிற நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? இயேசுடைய மகிமையை நாம் காண்பது காண்பது. அது ரொம்ப நம்முடைய ஆசீர்வாதமே நம்மளுடைய இலைப்பாறுதலே அதை பொறுத்து தான் இருக்குது, அதை பொறுத்து தான் இருக்குது. சரி, எப்படிங்க இயேசுடைய மகிமையை நாம் காண்பது? அதில் தான் எல்லாமே இருக்குன்றதை பார்க்கும்போது நாம் விசுவாசத்தின் மூலமாகவே அதை காண முடியும் பாருங்களேன். ஃபேத், விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம காண முடியும். ஏ அப்போஸ்தலர்களும் அதன் மூலமாக தான் கண்டதாக, மற்ற எல்லோருமே இயேசுடைய மகிமையை கண்டதாக அதன் மூலமாக தான் சொல்கிறாங்க. அதை காணும்போது என்ன ஆகுது? இதெல்லாம் நடக்குதுங்க. நம்முடைய எல்லா தேவைகளும் இலைப்பாறுதலும் ஆசீர்வாதமும் நாம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி மறுரூபமாகிறது அதில் தான் அடங்கியிருக்கு. நம்மளுடைய கிறிஸ்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுதந்திரங்களை நாம் அனுபவிப்பது அதில் தான் அடங்கியிருக்கு. நம்முடைய திருப்தி, பலன், சந்தோஷம் எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஆகவே தேவையான ஒரே கடமை என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையானது ஒன்றேன்னு இயேசு சொன்ன மாதிரி தேவையான ஒரே கடமை ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தெரியுமா? நான் இயேசுடைய மகிமையை காண்றதுல என்னுடைய முழு மனசை வைக்கணும். புரியுதுங்களா? முழு மனசை வைக்கணும். நம்ம பிரச்சனை என்ன? நம்முடைய பிரச்சனை அதை விட்டுட்டு போன வாரம் கூட நம்ம பார்த்த மாதிரி உனக்கு யோர்தான் நதி இருந்தாலும் என்ன, செங்கடல் இருந்தால் என்ன, உன் கண் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே வச்சுட்டு வா, எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு உனக்கு நான் வழிகாட்டுறேன்னு இருக்கார். என்ன எந்த வழியும் நாங்கள் போது இது வரைக்கும் நீங்கள் வந்ததில்லை இந்த வழியில் இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம வாசிஸில் என்ன காண போகிறோம், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பயந்து பயந்தே நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ வந்ததில்லை, நீ என்னை கவனித்து வா, உடன்படிக்கை பெட்டியை பார்த்து வாதான். இயேசுவை நம்ம கண்டு வரும்போது எந்த யோர்தான் இருந்தாலும் பிரிந்து நமக்கு வழிகாட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளும் வாட முடியும். அதில் தான் நம்முடைய விஷயமே இருக்குது பாருங்களேன். நம்முடைய பிரச்சனை என்ன? நம்முடைய இருதயம் வந்து இந்த மகிமையில் நம்ம நோக்கத்தை மைண்டை வைக்காமல் பயத்துலேயும் உடன்படிக்கையிலையும் ஆபத்துகள்லேயும் கட்டுப்படுத்த முடியாத இச்சைகள்லேயும் கவலைகள்லேயும் குழப்பங்களையும் இருள்லேயும் அப்படியே முழுகியிருப்பதுனால தான் நம்ம நிலைமை மோசமாக இருக்குது. நம்முடைய மகிமையான ஒரு நிலைமை எப்படி வரும்? இயேசுல நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும்போது எந்த யோர்தான் இருந்தாலும் பிரிந்து வர முடியும் பாருங்களேன். அதைத்தான் நம்ம கற்றுக்க பார்க்கணும். அதுதான் த இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். அந்த பியூரிட்டன்ஸ் வந்து த பியூட்டிஃபிக் விஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்வாங்க. த பியூட்டிஃபிக் விஷன் அப்படின்னா இயேசுடைய மகிமையை நம்ம கண்டு நோக்கி பார்த்து 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 நம்மளுடைய உள்ளமெல்லாம் பிரகாசித்து வெளிச்சம் ஷைன் ஆகிற மாதிரி ஒரு நிலைமையை நம்ம வர முடியும். இயேசுடைய மகிமை விசுவாசத்தில் காண்பது பாருங்களேன். இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு விதத்தில் பேசுகிற டாபிக் இல்லை, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு டாபிக். ஆகவே உங்களை எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் இந்த நாளில். அப்போஸ்தலன் மத்தேயுடைய கண்களின் மூலமாக இயேசுடைய மகிமையை நாம் காண்பதற்கு இந்த நாளில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். என்ன எப்படிங்க காண்றது, எந்த விதத்தில் அது காண போகிறோம்? மத்தேயை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப லோ கிளாஸாக இருந்த ஆயக்காரன் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த மகிமையை கண்டதுனால் தன்னுடைய எல்லாத்தையும் உதச்சி தூக்கி போட்டுட்டு இயேசு பின்பதாக போய் ஒரு அப்போஸ்தலனாக மாறி புதிய ஏற்பாடில் இருக்கக்கூடிய முதல் புத்தகம் எழுதுகிற அளவுக்கு அந்த ஆயக்காரன் மறுரூபப்படுத்துச்சு அந்த மகிமை பாருங்களேன். எந்த அளவுக்கு அந்த மகிமை எப்பேற்பட்ட மனுஷனை எப்பேற்பட்டதாக மாற்றிருச்சு, நம்மளையும் அது செய்ய முடியும், அந்த மகிமை செய்ய முடியுங்க பாருங்களேன். ஆயக்காரன்னும் போது ஆயக்காரர்கள் வேசிகள்ன்ற நிலைமைக்கு அவங்க வருவாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு மத்தேயு போய் அந்த அளவுக்கு வர்றதுக்கு அந்த மகிமை தான் செஞ்சிச்சு. ஆகவே இன்றைக்கி அட்லீஸ்ட் நான் ஒரு வசனமாவது பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஆகவே இந்த புக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு முகவரியும் கொடுக்கணும் இல்லைங்களா இந்த புக்குக்கு. அதை சுருக்கமாக அந்த முகவரியை பார்த்துட்டு ஒரு வசனத்தையாவது தொட்டுட்டு நம்ம இன்னைக்கு போகலாம். ஆகவே இந்த புக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த புக்கும் படிக்கும்போது யார் இதை எழுதினது, யாருக்கு இதை எழுதினார்கள், எப்போது எழுதினார்கள், ஏன் எழுதினார்கள், என்னத்தை எழுதியிருக்கிறார்கள், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். முதலாவது யார் இதை எழுதினது? மத்தேயு என்ற ஆயக்காரன். ஊரோட் த காஸ்பிள் ஆஃப் மேத்யூ, மேன் டாக்ஸ் கலெக்டர் கால் மேத்யூ இல்லைங்களா. மேத்யூன்றவர் ஒரு லிட்டில் பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். டாக்ஸ் கலெக்டர்னால் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, அந்த காலத்தில் இயேசுடைய காலத்தில் இஸ்ரவேலில் வந்து ஆண்டு கொண்டிருந்தது ரோமருங்க. இந்த ரோமருங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப கொடுமைக்காரங்க. அவங்கள மாதிரி டாக்ஸ் யாருமே கலெக்ட் பண்ண முடியாது. பயங்கரமாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கொடுமையாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதை ரொம்ப ரொம்ப வெறுத்தது யூதர்கள். அவங்களுக்கு பிடிக்கவே, இப்படி இயேசுகிட்ட கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, அங்கே கொடுக்கணுமா டாக்ஸுன்னு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப கொடுமையான சிஸ்டம், ரொம்ப உறுதியாக கொடுமையாக தாங்கள் ஆளுகிற தேசத்தில் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டு விதமான டாக்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த இந்த போல் டாக்ஸுன்னுவாங்க. போல் டாக்ஸ் தான் நமக்கு இன்கம் டாக்ஸ் மாதிரி இல்லைங்களா. நமக்கு நம்ம ஊரில் டேக்ஸை கட்டுறோம் இல்லைங்களா, ஒரு வேலை சில பேர்த்து கட்டாமல் இருக்கலாம். ஏன், நம்ம ஊரில் இருக்கிற டேக்ஸ் சிஸ்டம் எப்படி, உங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு குறைவாக வருஷ வருமானம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா, 2.5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கட்டினீங்கன்னா 10% கட்டணும் இல்லைங்களா. 5 லட்சம் உங்கள் வருஷ வருமானம் இருந்துச்சுன்னா 20% கட்டணும். 10 லட்சத்துக்கு மேலே அவங்களுடைய வருமானம் இருந்துச்சுன்னா 30% டேக்ஸ் கட்டணும் இல்லைங்களா. ஆனால் 2 லட்சத்துக்கு கீழே நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அந்த டைமில் இருந்த டேக்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம். உனக்கு 10,000 ரூபாய் வருமானம் இருந்தாலும் நீ கட்டித்தான் ஆகணும் டேக்ஸ். அவ்வளோ கொடுமை. ஏழைங்களையும் வளர விட மாட்டாங்க, பணக்காரங்களும் பணக்காராக விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமையான டேக்ஸ் சிஸ்டம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இது முதலாவது இன்கம் போல் டேக்ஸுன்னு. இன்னொன்று லேண்ட் டேக்ஸுன்னு வச்சுருந்தாங்க. லேண்ட் டேக்ஸ் அப்படின்னா நமக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லைங்களா. இது ரெண்டு தான் நம்ம கட்டுறோம். நம்ம வருமானத்துக்கு ஏற்ற டேக்ஸு, இன்னொன்று நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா, ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா அது கட்டுறோம். நம்ம வந்து ஆன்யூலாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ வேல்யூன்னு போட்டு அது கட்டுறோம். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்துச்சு. இந்த டேக்ஸை ரொம்ப கொடுமையாக வசூலிப்பாங்க, பயங்கரமாக வசூலிப்பாங்க. ஆனால் அதை வந்து இப்போ கூட நம்ம இப்போ பிபிஎம்பி எலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா. அவங்க எல்லாரும் டேக்ஸு என்ன பண்ணுறோம், சில இதெல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வீடு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு நீங்கள் டேக்ஸே கட்ட வேண்டியதில்லை அப்படின்லாம் சொல்லி எல்லாரையும் ஜனங்களை கவரை பார்க்குறாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் இந்த மக்கள் டெமோக்ரஸினால் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. அந்த டைமில் அப்படி இல்லையே, ரொம்ப கொடுமையாக டேக்ஸ் வாங்குவாங்க. ஏன், உனக்கு ஒரு சின்ன ஒரு லேண்ட் இருந்து 1 அடி லேண்ட் இருந்தாலும் நீ கட்டணும், பயங்கரமாக இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப தந்திரமாக வாங்குவாங்க டேக்ஸ், ரொம்ப ஒரு கிளவராக பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா நமக்கு நேராக ஜனங்க கூட எதுக்கு வம்பு வச்சுக்கணும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு உரிமையை, அந்த வேலையை ஒரு டெண்டராக போட்டு அந்த உரிமையை, அந்த வேலையை வந்து அந்த ரோமாபுரியில் இருக்கிற பெரிய செனட்டர்ஸு, பணக்கார செனட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த உரிமையை விற்றுருவாங்க. எப்படி விற்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பணக்காரங்க, ரோமாபுரியில் இருக்கிற பணக்காரங்களுக்கு இது பப்ளிக்காக ஏலம் விட்டு இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுற உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி கொடுத்துருவாங்க, உதாரணத்துக்கு சொல்ல போனால் பெங்களூர் இருக்குது இல்லைங்களா. பெங்களூரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க எடுத்து பார்த்தோன்னா, 1 கோடி 8 லட்சம்னு வச்சுக்குவோம். 1 கோடி 10 லட்சம் 8 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்கிறாங்கன்னா, அந்த 1 கோடி 10 லட்சம் பாப்புலேஷனில் எத்தனை ஆண்கள் சம்பாதிக்கிற ஆண்கள் இருக்காங்க, உதாரணத்துக்கு 50 லட்சம்னு வச்சுக்குவோம். அதை விட குறைவாக இருப்பாங்க, 50 லட்சம் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மினிமம் டேக்ஸுன்னு யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு 10,000 ரூபான்னு வச்சோன்னா, 10,000 ரூபாய் வச்சோன்னா எவ்வளோ வருது, ஒரு 5 பில்லியன் வருது. பெங்களூரில் கலெக்ட் பண்ண வேண்டிய மினிமம் டேக்ஸ் எவ்வளோ, 5 பில்லியன். அதை ஏலம் விடுவாங்க ரோமாபுரியில். பெங்களூரில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு 5 பில்லியன் முதல் தடவை 5 பில்லியன் அப்படின்னோன்னு அவர் 5 ரூபான்னுவார், அப்புறம் 6 ரூபான்வார், 7, 8 அப்படின்னு 10 10 யாருக்கு ஐயா வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு ஏலம் விட்டு அவங்களுக்கு 1 தடவை 3 தடவை கொடுத்துருவாங்க. அவர் 10 பில்லியனுக்கு கட்டணும், ரோமுக்கு முதல்ல அட்வான்ஸாக கட்டிட்டு. இவர் என்ன பண்ணலாம், இவர் போய் ஜனங்கக்கிட்ட எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்து வாங்கிக்கலாம் பாருங்களா. அது அப்படி கறக்கிறதுக்கு அவர் பேர் பப்ளிக்கேனின்னு பேர் அவங்களுக்கெல்லாம், அந்த செனட்டர்ஸுக்கு பணக்காருக்கு. ரோமுக்கு கவர்மெண்ட் கட்டியாச்சு, இல்லாமல் பெங்களூரில் டேக்ஸ் எல்லாம் யாருக்கு தான் வரணும், 5 வருஷத்துக்கு அந்த உரிமை அவங்களுக்கு பாருங்களா. அந்த காலத்துலேயே 5 வருஷத்துக்குள்ளே நான் கட்டின 5 பில்லியனை 10 பில்லியனை இவங்ககிட்டேருந்து வரு ஏன்னா சுருட்டுறணும், 5 பில்லியனை சுருட்டணும். அப்போ எப்படி பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன். தங்களுக்கு அதில் தான் வருமானம், கட்டியாச்சு, நீ என்னெல்லாம் பண்ணி டேக்ஸை வாங்கிக்க. அது மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்களே போய் நேராக போய் கேட்டால் பிரச்சனை இல்லைங்களா, பெரிய ரொம்ப சென்சிட்டிவ். அது மாத்திரம் தங்க உள்ளூர்லேயே ஆளுங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற வேலையை கொடுப்பாங்க உள்ளூர்லேயே, தங்களுடைய மக்களுக்குள்ளேயே. பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர்லேயே சில அடிமைகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஜனங்களாக இருக்கலாம், அவங்கள செலக்ட் பண்ணி இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ண செய்வாங்க. புரியுதுங்களா, இதான் அவங்களுக்கு இருந்த சிஸ்டம். பாருங்களேன், அந்த உள்ளூரில் இருக்கிற அவங்களுக்கு என்ன பேர்னா, அவங்களுக்கு பேர் தான் ஆயக்காரர்கள், இல்லைன்னா டேக்ஸ் கலெக்டர்ஸ். டேக்ஸ் கலெக்டர்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இப்படி இது பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச மாதிரி யோசிச்சு பாருங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச மாதிரி. ஏன், அவங்க இந்த டேக்ஸ் எல்லாம் வசூலித்து அவங்க வந்து இந்த செனட்டர்ஸ்க்கு அட்வான்ஸாக கொடுத்துடணும். ஐயா இந்த மாதம் இந்த 2 மாதம் நான் ஒரு 50 லட்சரூபா கலெக்ட் பண்ண போகிறேன், இதை நான் கொடுத்துட்றேன், இந்த ஊரை லிங்கராஜபுரத்தை என் கையில் விட்டுருங்க அப்படின்னு. மற்ற லிங்கராஜபுரத்துக்கு ஒரு டேக்ஸ் கலெக்டராக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இதை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு அவர் கொடுக்கணும். ஏற்கனவே காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ சுருட்டணுமோ அந்த ஜனங்கக்கிட்டேருந்து சுருட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்கும், கவர்மெண்ட் வந்து இந்த பணக்காரங்கிட்ட எவ்வளோ சுருட்டலாமோன்னு சுருட்டி அந்த ஏலம் விடுது. அந்த அந்த பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் எவ்வளோ சுருட்ட முடியுமோன்னு ஆளுங்களை ரெடி பண்ணி விடுறாங்க. இந்த ஆளுங்க ஜனங்கக்கிட்டேருந்து எவ்வளோ சுருட்டமோ சுருட்டி தான் சிஸ்டம். எவ்வளோ கொடுமையாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டமில் தான் பயங்கரமாக சுருட்டி அந்த அந்த டேக்ஸ் கலெக்டர்ஸுக்கு வந்து ரொம்ப கமிஷன் கிடைக்கலாம். நீ எவ்வளோ வாங்குறியோ அவ்வளவோ உனக்கு காசு. உனக்கு சப்போர்ட்டாக என்ன செய்யும், அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் உதவி செய்யும். ஏன்னா உன்னை போட்டு அடிச்சிட்டாங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ண போய் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ், நீ டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது 2 சோல்ஜர்ஸ் கூட வருவாங்க. பாருங்களேன் எவ்வளோ, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாத்தானே, நல்ல ஜாப் மாத்தான், பெரிய கமிஷன், பெரிய காசு இருக்குது அதில், பெரிய கமிஷன். அந்த அந்த மாதிரி இருந்த போது அந்த உள்ளூர் ஜனங்க வந்து இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸை வந்து மோசமாக நாயை விட கேவலமாக பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் ஆளுநி, எங்கள் ஜனத்தில் சேர்ந்தவன், ஒரு மற்ற நாடுக்காரனுக்கு டேக்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு. பாருங்களேன் நம்ம இண்டிபெண்டன்ஸ் இதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பிரிட்டிஷ் காலத்து கீழே இருக்கும்போது பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துருந்தோம், நம்ம பிரிட்டிஷர்ஸ்க்கே வேலை செஞ்சு நமக்கு துரோகம் செஞ்சு பிரிட்டிஷர்ஸ்க்கு உதவி செய்கிறவங்களாக இருந்தால் அவங்க எவ்வளோ கேவலமாக பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸை பார்ப்பாங்க, நம்ம ஆள் நம்ம இனத்தை செஞ்சவன், நீ அங்கே வேலை செய்கிறேன்னு உனக்கு நல்லா காசு வரலாம், எவ்வளோ கேவலம், ஜனங்கக்கிட்டேயே இப்படி உறிஞ்சி வாங்கலையேன்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெக்கையூஸ் ஒரு டேக்ஸ் கலெக்டராக இருந்தார். எவ்வளோ மனுஷன் சுருட்டி இருந்தாருன்னா அவர் என்ன சொல்கிறாரு, யார்கிட்டெல்லாம் அந்நியாயமாக டேக்ஸ் வாங்குறனோ மனம் திரும்பினவனே 4 மடங்காக நான் கொடுக்குறேன்னார். அவ்வளோ அந்தளவுக்கு மனசு திரும்ப வந்துருச்சு, ஆனால் அவ்வளோ மோசமாக சுருட்டுவாங்க. அதே மாதிரி இந்த ஜனங்களை ரொம்ப மோசமாக அருவறுப்பாக பாவிகளில் பாவிகள், வேசிகளோடு திருடர்களோடு கொலைகாரர்களோடு விட கேவலமாக இவங்கள பார்ப்பாங்க டேக்ஸ் கலெக்டர்ஸ்னால். அப்படித்தான் ஊரில் மதிக்கவே மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 33 AD வந்து ரோமுக்கு வந்து ரொம்ப ஃபைனான்ஷியல் பிரச்சனை வந்துருச்சு, அவங்களுக்கு ரொம்ப காசு பிரச்சனை வந்துருச்சு. அதனால டேக்ஸை ரொம்ப கொடுமையாக பண்ணிட்டாங்க, ரொம்ப வாங்கணும்னு பண்ணிட்டாங்க. அதனால இன்னமும் பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. டேக்ஸ் கலெக்டர்ஸ்னால் இயேசு டைமில் அவங்கள விட கேவலமான மனுஷருங்க ஜென்மங்க இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கினா தான் புரிஞ்சுக்க முடியும் மற்ற யாருன்னு. அது மாத்திரம் இல்லாமல் யூத ஜனங்க எடுத்துக்காங்களேன், மற்ற தேசமே இப்படி பார்த்துச்சுன்னா, யூத ஜனங்க தாங்கள் கடவுள் தங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட பூமியில் வாழ்கிறாங்க, கடவுள் எங்களுக்கு கொடுத்த கானான் தேசத்தில் வாழும்போது அந்த தேசத்தை வந்து ஆக்கிரமித்து அந்த தேசத்தில் வாழ்கிறதுக்கு உனக்கு ஏன் நான் டாக்ஸ் கட்டணும்னு எதிர்த்து, அதை விக்கிர ஆராதனை பண்ணுற ஒரு கவர்மெண்ட் உனக்கு ஏன் கட்டணும்னு அதுக்கு பெரிய தீவிரவாத கூட்டங்களே இருந்துச்சு ரோமுக்கு விரோதம். அதில் ஒருத்தர் சேர்ந்தது தான் யூதாஸ் காரியத்தில் இல்லைங்களா, அவங்களுக்கு விரோதமாக இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் டேக்ஸ் கட்டுறது தான். அந்த மாதிரி ரொம்ப வெறுத்து, ஆகவே அந்த டேக்ஸ் கலெக்டராக காண்டி ஒரு யூதனா நீ போய் சேர்ந்துட்டீன்னா நாயை விட கேவலம், நாயை விட கேவலம். பயங்கரமாக பார்ப்பாங்க, ஆலயத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, உன் கூட சாப்பிட மாட்டாங்க, உன் கூட இருக்க மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இப்படி பார்த்தா அந்த பக்கம் எங்கன்னா திரும்பி ஓடிடுவாங்க. புரியுதுங்களா, நீ நடந்த மண்ணை கூட மிதிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அவ்வளோ கேவலமாக பார்ப்பான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ் ரொம்ப மோசமான வாழ்க்கை இருந்துச்சு, அவங்களுக்கு இருக்கிற சவகாசம்லாம் வேசிங்களும் மோசமான ஒரு வாழ்க்கை. இது இந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம், ரொம்ப பயங்கரமான வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் அதிசயமா புதிய ஏற்பாட்டில் எழுதின முதல் புத்தகம் யாருனால எழுதப்பட்டுச்சு தெரியுமா? இப்படி வெறுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு டாக்ஸ் கலெக்டர்னால எழுதப்பட்டுச்சு. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் முதல்ல லேவின்னு இருந்திருக்கலாம். லேவி பைபிளில் சில டைமில் லேவின்னு, சில டைமில் மத்தேயுன்னு வருது. இயேசு தன்னை கூப்பிடும் போது லேவி அப்படின்னு வருது. இவங்க ரெண்டு பேர் ஒன்று தான். ஒருவேளை தன்னுடைய அசிங்கமான பேர் லேவின்ற பேர் கெட்டு போனதுனால தன்னுடைய பேரை மத்தேயுவா அவர் மாற்றியிருந்திருக்கலாம், இயேசுவே மாற்றியிருந்திருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு மோசமான பேக்ரவுண்ட், மோசமான பேக்ரவுண்ட். அது மாத்திரம் இல்லாமல் பாருங்களேன், மத்தேயு 9:9 இயேசு தன்னை அழைக்கிறார். தன்னுடைய அழைப்பு இயேசு ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஒரு புரட்சிகரமான ஒரு காரியத்தை செய்கிறார். ஏன் ஒரு ரபியாக இருக்கிற இயேசு ஒரு டாக்ஸ் கலெக்டர்கிட்ட போய் பேசக்கூடாதுங்க, பேசக்கூடாது. பேசுனாவே கேவலமாக பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணுறார், போய் நீர் ஒரு தன்னுடைய சீஷனை ஆவதற்கு நீ என்னை பின்பற்று சொல்கிறார் இல்லைங்களா, நீ என்னை பின்பற்று. அந்த ஒரு காரியம் நான் சொல்கிறேன், அந்த அப்போஸ்தலர்களுக்கு நடுவுலையும் ரொம்ப பல வருஷங்கள் பல மாதங்கள் ஆயிருக்கும் அதை ஜீரணிக்கிறதுக்கு. மத்தேயு தங்களில் ஒருவனா அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு, அவங்களை ஏற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். அவங்களுக்கு சில டைமில் நம்மளில் இருக்கிற கேவலமான ஒரு ஆளுனா மத்தேயுவை தான் நினச்சிருப்பாங்க. ஏன் தாங்களுக்கு அடிக்கடி கேள்வி, தேவராஜ்யத்தில் பெரியவர்கள் யார் இருப்பாங்கள், யார் பெரியவங்களை இருக்கணும் போது அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தேவராஜ்யத்தில் நம்மளில் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய அவங்க யார், மத்தேயுவாக தான் இருக்கணும் அப்படி தான் அவங்க நினச்சிருப்பாங்க. அதனால தான் ஒருவேளை மத்தேயு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையோ மத்தேயு அதை செஞ்சார் இதை பேசினார் சுவிசேஷத்தில் வரவே வராது. பார்த்துருக்கீங்களா, மத்தேயு இதை சொன்னார், பேதுரு சொன்னார், பிலிப்பு சொன்னார், அவங்க சொன்னார், யோவான் சொன்னார்னு வரும். மத்தேயு ஏதாவது ஏன், அதனாலேயே அந்த தாழ்வு மனப்பான்மையிலேயே அந்த மனுஷன் பின்னாடி, எல்லாரும் முன்னாடி போகும்போது அந்த மனுஷன் பின்னாடி நின்று இருக்கும், ஐயோன்னு அவர் டாக்ஸ் கலெக்டராச்சே, இந்த அப்போஸ்தலன் கூட சேர்றது கூட தகுதி இல்லாதவனாச்சே, பின்னாடி அவர் நின்று இருந்திருப்பார். ஆனால் என்ன பார்க்குறோம், இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி 3 பின்னாடி நின்று தன் டாக்ஸ் கலெக்டராக இருந்த தன்னுடைய திறமை கவனிப்பார். ஜனங்களை நல்லா அப்சர்வ் பண்ணி ரெக்கார்டெல்லாம் நல்லா சின்ன சின்ன டீட்டெயிலாக மெயின்டைன் பண்ணி 1 டாக்ஸ் விடாமல் பறிக்கிற அந்த திறமையை தான் பயன்படுத்தி இயேசுடைய முழு வாழ்க்கையும் பூனை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கு 3 முடிஞ்சு இந்த பிரம்மாண்டமான காஸ்பல் எழுதியிருக்கு. பாருங்களேன், பிரம்மாண்டமான காஸ்பல். ஏ இயேசுவோடு தான் இருக்கும்போது இயேசுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்திருக்கும் மத்தேயுனால். இவனா கூட ஒரு சீசனா, இவரெல்லாம் என்னன்னு கூட இடரில் அடைஞ்சிருப்பாங்க. மத்தேயை பார்த்துட்டு அவன் முகத்தில் கூட காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. இவனை போய் இவர் வந்துட்டியா இவரு கூட இப்போ அப்படின்னு கேவலமாக நினச்சிருப்பாங்க. ஆனால் மத்தேயு பாருங்களேன், அதனால தான் அந்த ஆண்டவர் அப்படி இருந்த மத்தேயு பிரம்மாண்டமான காஸ்பலில் எழுதுகிற அளவுக்கு ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கார். என் பேதுரு கூட ஒரு காஸ்பலில் எழுதலை, மார்க்கு உதவி செஞ்சார், பவுல் கூட ஒரு காஸ்பிள் எழுதுட்டார். நான் பெரிய அப்போஸ்தலர்களே யோவான் எழுதியிருக்கிறார், அடுத்தபடி மத்தேயு தான் எழுதியிருக்கார். அதை பார்க்கும்போது என்ன, அதாங்க த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடைய மகிமை. இப்பேற்பட்ட கேவலமாக கீழ்த்தரமாக இருந்த டாக்ஸ் கலெக்டரையும் ஒரு அப்போஸ்தலனாக மாறி உலகமெல்லாம் சுவிசேஷத்தை நியூ டெஸ்டமெண்ட்டுன்னு திறந்தால் முதல் பேரை பார்க்கக்கூடியது மத்தேயு பேருங்க. பாருங்களா, அந்த அளவுக்கு இயேசுடைய மகிமை அந்த மனுஷனை மாற்றியிருக்கு, அந்த மாதிரியும் மாற்றியிருக்கு, நம்மளையும் மாற்ற முடியும். இது மாத்திரம் இல்லாமல் அந்த மத்தேயு தன்னை கூப்பிடும்போது, ஆண்டவர் தன்னை கூப்பிடும்போது எல்லா அப்போஸ்தலர்களையும் உலக பிரகாரமான ஒரு வசதியை வேலையை விட்டு பெரிய தியாகத்தை செஞ்சது மத்தேயும் தான் சொல்லணும். ஏன், பேதுருக்கும் மற்றவங்களுக்கும் கைத்தொழில் இருந்துச்சு இல்லைங்களா, கைத்தொழில். ஆனால் மத்தேயுக்கு என்ன, எவ்வளோ காசை அந்த செனட்டருக்கு கட்டிட்டு அதை வருவசலிக்கிற ஒரு நிலைமையில் தான் இருக்கும்போது அது அதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வரணும்னா அது தன்னுடைய வேலை, கவர்மெண்ட் ஜாபு, தன்னுடைய வசதி, பயங்கரமான இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நிச்சயம் இல்லாத ஒருத்தரை பின்பற்றி போகிற ஒரு நிலைமை, எல்லாத்தையும் உதச்சிட்டு பின்னாடி போகணும். அவர் ஒருபோதும் சொல்ல முடியாது, மாம் பேதுருன்னா இயேசு இல்லைன்னு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு அவர் போயிட்டார், நான் திருப்பி டாக்ஸ் கலெக்ட் பண்ண போகிறேன்னா உதப்பாங்க ரோமன் கவர்மெண்ட். எல்லாத்தையும் தூக்கி வாரி எரிஞ்சிட்டு ஒரு லுக்ரேட்டிவ் லைஃப் ஸ்டைல்லாம், எவ்வளோ போலீஸ் எப்போ பாரும் பின்ன பக்கத்தில் பயங்கர பணம், பணம்னா பணம், பயங்கரமாக டாக்ஸ் கலெக்ட். உன்னை பார்த்தா மிரளும் ஊரே, ஐயோ வந்துட்டாருன்னு ஊரை பார்த்துட்டு இன்கம் டேக்ஸை பார்த்தா எப்படி மிரள்றோம், அந்த மாதிரி ஒரு லைஃப், பயங்கர ரிச் லைஃப். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வறுமையையும் நிச்சயம் இல்லாத தன்மை அளவுக்கு பின்பற்றி போறாருனா இயேசுடைய மகிமை அந்த அளவுக்கு அந்த மகிமான உணர்றதுனால தாங்க. பாருங்களேன், அது அந்த அளவுக்கு இயேசுடைய மகிமை அந்த மனுஷன் பார்த்துருக்கிறார். அதனால தான் அப்படி போறார். அதெல்லாம் காலில் உதச்சிட்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் அந்த தேவனுடைய மகிமையை அவர் பார்த்து வந்தாருன்றதை நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், அவர் பிரிட்ஜெல்லாம் அவர் என்ன இடிச்சிட்டு போகிற மாதிரி, அதுதான் அதை வந்து ரொம்ப முறுமுறுத்துக்கிட்டு செய்யலை. 9வது அதிகாரத்தில் இயேசுவை பின்பற்றி போகிறாரு. 10வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா அந்த சந்தோஷத்தில் அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வச்சு இயேசுவையும் அவங்க வர வைக்கிறார். ரொம்ப சந்தோஷம் இயேசுவை பின்பற்றி அவருக்கு வந்தது. அவருக்கு இருந்த ஆனந்தத்தை இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறார். ஆகவே ஒரு பெரிய டீப் கமிட்மெண்ட்டு மத்தேயுக்கு இருந்திருக்க முடியுங்க. ஒருவேளை இயேசு தாண்டி தன்னை கைவிட்டார்னா மத்தேயுக்கு திரும்பி பார்க்கறதுக்கு வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே இல்லை. முழு கமிட்மெண்ட்டோடு வந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். பாருங்களேன், அது மாத்திரம் இல்லை, மத்தேயு ஒரு தாழ்மையான மனுஷன் கூட சொல்லலாம். ஏன்ற தேவனுடைய கிருபை அந்த தாழ்வு நிலைமையை கொண்டு வந்திருக்கோம். ஏன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஏதோ பேசினார் அதை ஏதோ சொன்னார்னு சுவிசேஷத்தில் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. நான் கவனித்து பார்த்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் பாருங்களேன், எல்லோருமே சைலண்ட்டாக அவருடைய தாழ்வு மனப்பான்மையில் தங்களுடைய சீஷர்கள் கூட யூஸ்லெஸ்ன்னு நினச்சிருக்கலாம். இந்த மனுஷன் எதுவுமே பேசுறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல, பின்னாடி நின்றுக்கிட்டு என்னத்தாத்தான் பண்ணுறாரு இவருன்னு ஆனால் மத்தேயு பேசாமல் கவனிச்சுட்டு வந்திருக்கிறார். பாருங்களா, ஒன்றும் பேசுறதில்ல, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ணுறதில்ல. இந்த முழு காஸ்பல்லையும் இன்னொரு ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, அவர் அந்த காஸ்பல்ல தான் முன்ன இருந்ததே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த முழு 28 அதிகாரத்துலேயும் இந்த கள்ள போதகருங்க செய்கிற மாதிரி என்ன செய்கிறது, இயேசு என்னோடு பேசினார், இயேசு என் வீட்டுக்கு வந்தார், இயேசு நான் இயேசுவோடு போனேன், நான் பண்ணேன், நான் பண்ணேன்றத மத்தேயு அந்த 28 அதிகாரத்துலேயும் தான் என்ற தன்னுடைய முதல் பாலில் தன்னை பயன்படுத்துறதே. தன்னை பற்றி எழுதும்போது, எங்கேயாவது எழுதும்போது தன்னை ஒரு 3வது ஆளாக பார்த்து மத்தேயுன்னு பேரை போடுறாரு தவிர, மத்தேயு அவரை பின்பற்றி வந்தால் அவர் யாரோன்ற மாதிரி தான் எழுதுறாரு தவிர, நான் செய்தேன், நான் விட்டு வந்தேன்னு தனக்கு எந்த கிரெடிட்டும் எடுத்துக்காத ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லலாம். தன்னை பற்றியே பேசுறதே இல்லை. பாருங்களேன், இன்னும் அதில் வேற அதிசயம், இந்த புக்கை தான் தான் எழுதினாருன்றத கூட அவர் சொல்லலை. என்ன சொல்கிறது, ஏன் அவருடைய தகுதியற்ற தன்மையை அவர் அந்தளவுக்கு என் பேரை போய் அதில் போடலாமா, என் பேரை போய் யூஸ் பண்ண, என்ன கடவுள் யூஸ் பண்ணலான்னா நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. தன் பேரை கூட போடுறதுக்கு தயங்கி அதை போடாமல் விட்டுட்டார். ஆனால் ஆரம்பத்தின் முதல் நூற்றாண்டிலிருந்தே இந்த நாள் வரைக்கும் எல்லாருக்கும் அது தெரியும், மத்தேயு தான் அதை எழுதினார். ஜனங்க, தேவ ஜனங்க அவரை அங்கீகரிச்சிட்டாங்க. நீ டாக்ஸ் கலெக்டராக இருந்தாலும் சரி, நீ தான் இந்த கடவுள் உன்னை பயன்படுத்தி இருக்கிறாருன்னு அவருக்கு அந்த ஆனரை கொடுக்குறாங்க. அவரே எழுதலை, மத்தேயு எழுதின சுவிசேஷம்னு சேர்க்கப்பட்டதே தவிர, அவர் ஆரம்பத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறேன்னு அவர் எழுதவே இல்லை. பாருங்களேன், அவர் பேரே வரல. அந்த போட்டிருக்கிற 1028 அதிகாரம் 1071 வசனங்களில் தன்னுடைய பேரை எங்கேயுமே பார்க்க முடியாது. தன்னுடைய பேர் தான் தான் எழுதுறேன்றது எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆகவே இது யார் எழுதினது, இப்படி ஒரு அப்போஸ்தலர், இப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு அப்போஸ்தலர் மத்தேயு. இது எப்போ எழுதினாரு, 2வது அதை தான் கேட்கணும். இந்த ஆத்தர்ஷிப் பார்க்கும்போது எப்போ எழுதினாருன்னா நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் இயேசு மரித்த பிறகு ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 50-70 AD அந்த டைமில் எழுதியிருக்கலாம். இயேசு மரித்து ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இவர் எழுதினதாக பார்க்குறோம். இவர் யாருக்கு எழுதினார், யாருக்கு எழுதினார்னா சிம்பிளாக சொல்ல போனால் யூதர்களுக்கு எழுதினார். பிரதானமாக இவர் எழுதினது யூதர்களுக்கு எழுதினார். ஏன் யூதர்களுக்கு எழுதினார் அப்படின்னா, இயேசு அந்த காலத்தில் வந்து யூதர்களுக்கு மத்தியில் பல தவறான எண்ணங்கள் இருந்துச்சு இயேசுவை குறித்து. யாருக்குமே சரியாக தெரியாமல் இருந்துச்சு இயேசுவை குறித்து. அந்த யூதருங்க தவறான மேசியாவை குறித்தும் அவங்க தவறான எண்ணங்கள் வச்சுருந்தார். மேசியா பாடெல்லாம் பட வேண்டியதில்லை, மேசியா வந்து ராஜாவாக வருவாருன்னு தவறான எண்ணங்கள் இருந்துச்சு. அந்த எண்ணங்கள்லாம் எடுத்து இயேசுதான் மெய்யான மேசியா, நாமெல்லாம் காத்திருந்த மேசியா இயேசுதான் அந்த யூதர்களுக்கு உணர்த்தும்படிக்கு அந்த மத்தேயு காஸ்பல் எழுதினார். அதனால தான் பார்த்தீங்கன்னா மத்தேயு காஸ்பல் எல்லா காஸ்பலை விட மத்தேயு காஸ்பலில் தான் பழையற்பாட்டிலேருந்து கொட்டேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பார் இதை பற்றி சொல்லுது, அதை பற்றி இங்கே போட்டிருக்கு, அங்கே போட்டிருக்கு, அங்கே போட்டிருக்குன்னு ரொம்ப ஓல்ட் டெஸ்டமெண்ட் கொட்டேஷன்ஸில் எடுத்து யூதர்களுக்கு அதை உணர்த்துறார். இல்லைங்களா? அது யூதர்களுக்கு அவர் பிரதானமாக எழுதுறதாக பார்க்குறோம். மறுக்க முடியாமல் இயேசுதான் நாம் எதிர்பார்த்த மேசியா, முழு புதிய ஏற்பாடும் அவரைத்தான் நோக்கி பார்க்குதுன்றத அவர் அதை விளக்கும் படிக்க அவர் எழுதினார். சரி, அதில் என்ன எழுதியிருக்கார் நம்ம? யார் எழுதினதுன்னு பார்த்தோம், எப்போ எழுதினார்னு பார்த்தோம், யாருக்கு எழுதினார்னு பார்த்தோம், எதற்காக எழுதினார்னு பார்த்தோம், கடைசியாக அதில் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்றத ஒரு 5-10 நிமிஷத்தில் முழு மத்தேயு ஒரு டூர் போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரோம். கவனமாக கேளுங்க. முழு மத்தேயுவை ஒரு 3 தலைப்பில் நம்ம ஒரு ட்ரெய்லர் உங்களுக்கு இது முழு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் ஆகும். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர். முழு மத்தேயுவை ஒரு 3 தலைப்பில் நம்ம வைக்கலாம். மத்தேயு எதை பற்றி, என்னத்தை பற்றி அவர் சொல்கிறாருன்னா, ஒரு ராஜாவுடைய கதையை பற்றி அவர் சொல்கிறார். இஸ் டாக்கிங் த ஸ்டோரி ஆஃப் அ கிங், ஒரு ராஜாவுடைய கதை. என்ன அதை 3 தலைப்பில் போடலாம்? என்ன, ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ராஜா, ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ராஜா, 2வது ஒரு நிராகரிக்கப்பட்ட ராஜா, 3வது மீண்டும் வருகிற ஒரு ராஜா. இந்த 3 தலைப்பில் The king who was revealed, the king who was rejected, the king who's coming back. இந்த 3 தலைப்பில் மத்தேயோ நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். அதாங்க அதிசயம். அதிசயமான இந்த ராஜாவுடைய மகிமையை பார்க்கும்போது ஒரு ஆயக்காரன் அப்போஸ்தலன் ஆகலாம், ஒரு பாவி சிரலிந்த பாவி பரிசுத்தவான ஆகலாம், ஒரு வீழ்ச்சியடைந்த மனிதன் பரலோக தேவதூதர் நிலையில் போகலாம். பரிசுத்தாவி நமக்கு அதை செய்யணுங்க. விசுவாசத்தோடு நம்ம அதை படிக்கும்போது, கவனிக்கும் போது பரிசுத்தாவி அதை யூஸ் பண்ணி நம்மளை சேஞ்ச் பண்ண முடியும் பாருங்களேன். அந்த குளோரியை நம்ம பார்க்க கற்றுக்கணும். ஆகவே இந்த 3 தலைப்பில் பார்த்தோன்னா, ஒரு 28 அதிகாரங்கள். 1வது என்ன நமக்கு வெளிப்படுத்துது? வெளிப்படுத்தப்பட்ட ராஜா, ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ராஜா. முதல்ல ஆரம்பத்திலிருந்தே மத்தேயு வந்து இயேசுவை ஒரு ராயல் கிங்காக காட்டுறார். ஒரு ராயல் கிங். எப்படி அவர் ஆரம்பிக்கும் போதே அவரை ட்ரேஸ் பண்ணி ராஜாவுடைய கோத்திரத்திலேருந்து லைன்லேருந்து வர்றதை காட்டுறார். ஆரம்ப அதிகாரத்திலேருந்தே தன்னுடைய ராயல் லைன் அவர் காட்டுறார். அவர் பிறந்த உடனே அங்கேருந்து ஒரு பெரிய ராஜா மிரண்டு போகிறார் இல்லைங்களா? மிரண்டு போய் போகிறத நம்ம காட்டுறார். அது மாத்திரம் இல்லை, பர்சியா தேசத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் ஞானிகள் ராஜாக்கு கிரீட சூட்டி ராஜாவாக்கக்கூடிய அவர்களை வரவச்சு அவங்க வந்து இவர் காலில் உழுவும்படிக்கு செய்கிறார். ஏன், ராஜா வெளிப்பட்டாச்சு, ராஜா பெரிய ராஜா வந்திருக்கிறாரு. அவருடைய இந்த மனுஷர்களையே பிறந்த மனுஷர்களே எல்லா மனுஷங்களும் உயர்ந்த மனுஷனா யார் பைபிளில்? யோவான்ஸ்தானா இல்லைங்களா? தீர்க்கதரிசிகளையே உயர்ந்த தீர்க்கதரிசி அவர். இந்த ராஜாவுக்கு ஒரு முன்னோடியாக இல்லைங்களா, தன்னை அறிவிக்கும்படி. ஒரு ராஜா வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆள் போய் அறிவிக்கணும் இல்லையா? இவர் போய் அறிவிக்கும்படிக்கு யோவான் ஸ்தானம் அங்கே வராருந்து பார்க்குறோம். அது மாத்திரம், ஒரு ராஜாவுடைய கேரக்டரை தனியாக இருக்கும்போது தான் பார்க்கணும். எங்கே ஷோ பண்ணிக்கிட்டு இருந்துடலாம், ஆனால் தனியாக இருக்கும்போது தான் ஒரு மனுஷனுடைய கேரக்டர் தெரியும் இல்லைங்களா? இந்த ராஜாவுடைய கேரக்டர் தனியாக வனாந்திரத்தில் 40 நாள் சாப்பிடாது இருக்கும்போது பிசாசே வந்து தனக்கு எல்லா சோதனையை கொடுக்கும் போதப்பா எவ்வளோ பிரைட்டாக எரியிறாருங்க. ஒன்றும் அசைக்க முடியல அந்த ராஜாவுடைய கேரக்டர், அவருடைய பரிசுத்தத்தை தொட முடியல. தனியாக இருக்கிறார், யாருங்க பார்த்தாங்க தான் அவன். என்ன சோதனைகள், அந்த சோதனையின் உச்சகட்ட சோதனை. இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் தனக்கு காமிச்சு, ராஜ்யங்கள்லாம் காமிச்சு, இதெல்லாம் நான் உனக்கு தருகிறேன். ஏன், அது பிசாசே அங்கீகரிக்குது, இவர் தான் அதுக்கெல்லாம் ஓனர், இவருக்கு தான் அது வரும் அப்படின்னு அதுக்கே தெரிஞ்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க வருது. ஏன், அவர் அவ்வளோ பெரிய ராஜா, அங்கே அவர் அவ்வளோ உயர்ந்த கேரக்டர் உள்ள ராஜா. அது மாத்திரம் இல்லை, 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா அந்த ராஜா ஒரு மலை மேலே ஏறி போய் தன்னுடைய ராஜ்யத்தின் மேனிஃபெஸ்டோவை அனௌன்ஸ் பண்ணுறார். தன் ராஜ்யத்தின் கொள்கைகள், தன்னுடைய ராஜ்யத்தின் மக்களுடைய குணாதிசயங்களை 5-7 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணி அந்த மலை பிரசங்கத்தில் அவர் சொல்கிறார். 8லேருந்து தொடர்ந்து அந்த அதிகாரங்களை படித்தோன்னா அந்த ராஜாவுடைய க்ரெடென்ஷியல்ஸ், அந்த ராஜாவுடைய தகுதி, அவருடைய அற்புத தகுதி, எவ்வளோ வல்லமை தனக்கு இருக்கிறது அப்படின்னு அற்புதங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த ராஜா அது அசாதாரணமான அற்புதங்கள். என்ன, தனக்கு இயற்கையின் மேலே உள்ள அதிகாரம், மனிதர்கள் மேலே உள்ள அதிகாரம், பிசாசு வியாதிகள் பாவங்கள், ஏன் மரணம், இன்னைக்கு காலில் கூட படித்தோம் தனக்கு மரணத்தின் மேலேயே அந்த ராஜாவுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றது அந்த அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தனக்கு என்ன தகுதி இருக்குது என்பதை தான் வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன் அந்த ராஜா. அதுக்கப்புறம் தொடர்ந்து படித்தோன்னா அதில் வர ஓமைகள், அந்த ஓமைகள் மூலமாக தன்னுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த ராஜா அதிசயமாக ட்ரையாம்ஃபல் என்ட்ரியாக எருசலேமுக்குள்ளே வரார். வந்து அங்கே ஒரு ஓமை சொல்கிறார், என்ன, தான் ராஜாவுடைய மகனாக தன்னை அறிவிக்கிறார். பாருங்களேன், அங்கேயும் அவர் சொல்கிறத, தான் சிலுவையை நோக்கி போகும்போதும் தான் அந்த சிலுவையை கடந்து ஒரு நாள் வந்து அந்த சராசரத்தை ஆளுகிறதாக தன்னை அவர் அறிவித்தார். இல்லைங்களா, ஆளுகிறதாக தன்னை அறிவித்தார். தனக்கு தேவ தூதர்கள் மேலேயும் எல்லா இதுக்கும் மேலேயும் தனக்கு அதிகாரம் இருப்பதை தன்னுடைய தற்காப்புக்கு தான் நினச்சா 12 லேகியம் தூதர்களை வரவைக்க முடியும்ன்றதையும் அவர் அறிவித்தார். இல்லைங்களா, அறிவித்து அவருடைய கடைசி வார்த்தை என்ன பார்க்குறோம் இதில், வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது, கோ அப்படின்னு தன்னுடைய மக்களுக்கு அறிவிக்கிற ஒரு ராஜா வெளிப்பட்டார். அதைத்தான் மத்தேயு சொல்ல போகிறார். முதலாவது தலைப்பு. ரெண்டாவதாக அதே ஷேடில் இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன, அந்த ராஜா நிராகரிக்கப்பட்டான். த கிங் வாஸ் ரிஜெக்டட். அதான் சேட் ஸ்டோரி. கிங் வாஸ் ரிஜெக்டட். அந்த சேட் ஸ்டோரி, அவர் ரிஜெக்டடுன்றது அவருடைய தகுதியில் ஒரு வந்த ஒரு கலங்கமே கலங்கம் இல்லை, மனுஷகுலத்தின் சீரழிவை காட்டுற ஒரு பக்கம் அது. இவ்வளோ பெரிய ராஜாவை ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த மனுஷன் எவ்வளோ முட்டாலும் மென்டலாக இருக்கணும், பாவத்தில் எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கணும்னு வெளிப்படுத்துது. அந்த ராஜா வெளிப்பட்டார், ஆனால் அந்த ராஜா நிராகரிக்கப்பட்டார். பாருங்களேன், எந்த காஸ்பிளை விட இந்த காஸ்பிளில் தான் இயேசுடைய நிராகரிப்பை ரொம்ப வலியுறுத்துறதை பார்க்கலாம். அவருடைய ராஜ்யத்தன்னை தன் எவ்வளோ பெரிய ராஜான்னு ஒரு பக்கம் காமிச்சாலும் தன்னை எந்த அளவுக்கு நிராகரிக்கப்பட்டார்ன்றது ரொம்ப காட்டுறது இந்த காஸ்பிளில் தான். அந்த நிராகரிப்பு வந்து தான் பிறந்ததுலேருந்தே ஆரம்பிக்குது. இல்லைங்களா, ஏன், தன் வயிற்றில் உருவான போதே என்னாச்சு, யோசேப்பு அவங்க அம்மாவை நிராகரிக்கலாமான்னு பார்த்தார். இல்லை அந்த ஆபத்து இருந்துச்சானா, நிராகரிக்கலாம் வந்துச்சு. அவர் பிறந்த உடனே என்னாச்சு, நிராகரிப்பு, அந்த நிராகரிப்பின் மேகம் வந்து அவரை தொடர்ந்து 33 வருஷம் கடந்து வந்துச்சுங்க. அவர் பிறந்த உடனே எருசலேம் எல்லோரும் என்ன போட்டிருக்கு, துக்கப்பட்டார்கள்னு வருது. ஏரோது கலங்கி அவரை கொலை செய்யணும் என்று பார்த்தான். அவர் பிறந்த உடனே பரலோகத்தில் தேவதூதருக்கு காயர்ஸாக அவங்க சிங் பண்ணாலும் பூமியில் ஆயிரக்கணக்கான தாய்ங்க குழந்தைய கழுத்தை வெட்டி போட்டு அழுகிறத ஒரு காட்சியை பார்க்குறோம். இல்லைங்களா, இவ்ஸ் அ ரிஜெக்டட் கிங். அதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து தான் பிறந்த ஊரை விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு எகிப்துக்கு ஓட வேண்டியதாச்சு. ஏன், அவர் நிராகரிக்கப்பட்ட ராஜா. அதுலேருந்து அங்கேருந்து திருப்பி வந்த பிறகும் 30 வருஷம் ஒரு குக்கு கிராமம், பேரை கூட சொல்ல முடியாது, நாசரத்துன்ற கிராமத்தில் நிராகரிக்கப்பட்ட ராஜா 30 வருஷம் வளர்ந்தார். பாருங்களா, அங்கேயா வளர்னோ அவர், அவ்வளோ பெரிய அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்துச்சு இந்த உலகம். அந்த ராஜாங்க அவ்வளோ பெரிய ராஜா, அவர் எல்லாத்தையும் சிருஷ்டி, தன்னுடைய முன்னோடி யோவான்ஸ்தானா, எவ்வளோ பெரிய மனுஷன், தன்னுடைய முன்னோடியை என்ன பண்ணாங்க, போட்டு சிறையில் போட்டு கழுத்தை வெட்டிட்டாங்க, கழுத்தை எடுத்துட்டாங்க. தான் சகலத்தையும் உருவாக்கின ராஜாவாக இருந்தாலும் இந்த உலகம் அவருக்கு தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துச்சான், கொடுக்கலன்றாரே. நிராகரிக்கப்பட்ட ஒரு ராஜா, பாருங்கள, அப்படிப்பட்ட ஒரு ராஜா, நிராகரிக்கப்பட்ட ராஜா. அந்த அவருடைய கதைகள் ஓமைகள் எல்லாமே வெளிப்படுத்துது, இந்த உலகம் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர் வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். பாருங்களா, அவருக்கு வந்த வேர்ஸ்ட் டார்ச்சர்லேயே பெரிய டார்ச்சர் என்ன, தன்னை யாருக்காக வந்தாரோ, தன்னுடைய சொந்த மகள் யாருக்கு அந்த அற்புதங்களை செய்து உலக சரித்திரத்திலேயே ஒருவரும் சொல்லக்கூடாத ஞானத்தை போதகத்தை எந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொடுத்து அற்புதங்களை செய்தாரோ அந்த மக்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவருக்கு கொடுத்த நன்மை பலன் என்ன, அவரை சிலுவையில் அறையும். அதைத்தான் சொன்னாங்க, இ ரிஜெக்டட், அவரை சிலுவையில் அறையும். அந்த தலைவருங்க இல்லைங்களா, அவர் ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு திருப்தி ஆகலை. அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய சொந்த சீஷருங்க, தன்னோடு இருந்து தன்னை முதுசுமாக அறிஞ்ச சீஷருங்க என்ன பண்ணாங்க, விட்டு ஓடிட்டு தன்னிலிருந்து நெருங்கி இருந்த சீஷனே அவரை மறுதளிக்க ஆரம்பித்தார். இன்னொரு சீஷன் தன்னை காட்டி கொடுக்க ஆரம்பித்தார். பாருங்களேன், எவ்வளோ டார்ச்சர் அவர் அனுபவித்து சிலுவையில் அவர் தொங்கும் போதும் ஒரு மனுஷீகத்தில் அவருக்கு ஒரு விதமான ஒரு ஆறுதலையோ ஒரு பரிதபிப்போ காட்டுறதுக்கு ஒருத்தரம் இல்லை. பாருங்களேன், என்ன, அவர் தலையை குலுக்கி அவரை அவமானப்படுத்தி, இல்லைங்களா, அந்த சோல்ஜர்ஸ் அவரை பார்த்து கேலி பண்ணுறாங்க, எல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க. அந்த ராஜா, ராஜாதி ராஜா, பரலோகத்தினால் நிராகரிக்கப்பட்டு பூமியினால் நிராகரிக்கப்பட்டு தொங்கி அவர் கதறிய தேவனே, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீருன்னு, இந்த மாதிரி ரிஜெக்ஷனை எந்த ராஜாவும் ஏற்பட்டதில்லைங்க, எந்த ராஜாவும் பார்த்ததில்லை, ஆனால் அவருக்கு ஏற்பட்டுச்சு, ரிஜெக்டட் கிங். அந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், அவர் அந்த ராஜா மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த போதும் என்ன பண்ணுச்சு அந்த ஊர் நம்பிச்சா அவர் அந்த சத்தியத்தை மறைக்கிறதுக்கு சோல்ஜர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்து பொய்யை சொல்ல வச்சு பரப்புச்சு. இஸ் அ ரிஜெக்டட் கிங் இல்லைங்களா. அவர் வேற ஒரு கிங் ரிவீல்டு மாத்திரம் இல்லை, ரிஜெக்டட் கிங். அந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப மன உருக்கிற கதை. அந்த அவருடைய ரிஜெக்ஷனுடைய மேகம் அவர் பிறந்ததுலேருந்து அவர் உயிர்த்தலேருந்து பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இருந்துச்சு, அவரை ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. கடைசியாக என்ன பார்க்குறோம், கமிங் கிங். இதோடு கதை முடிய போகிறதில்லை, அதான் பெரிய செய்தி. இதோடு கதை முடிய போகிறதில்லை, மீண்டும் வருகிற ராஜா, மீண்டும் வருகிற ராஜா. எல்லா சுவிசேஷங்களை விட இயேசுவுடைய ரெண்டாவது வருகையை ரொம்ப சொல்கிறது மத்தேயு தான். மத்தேயுவில் தான் ரொம்ப படிச்சுக்கணும். இது ஒரு வெற்றிகரமான ஒரு காஸ்பல். 24-25 அதிகாரம் படித்தீங்கன்னா அவர் உலகத்தின் மேலே தனக்கு இருக்கிற கண்ட்ரோலை தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் இல்லைங்களா. பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் ஏற்படும், அது எல்லாத்தையும் நான் செஞ்சு எங்கே கொண்டு போக போகிறேன், நான் எல்லா மகிமையிலையும் ஒரு நாள் வருவதற்காக முடிக்க போகிறேன் இல்லைங்களா. எல்லா மகிமையோடு அவர் ஒரு நாள் வரப்போகிறாருங்க. மகிமையோடு கண்கள் யாவும் அவரை காணும், மிகுந்த மகிமையோடு ராஜாதி ராஜனாக அவர் வரப்போகிறார் ஒரு நாள். கமிங் கிங் இல்லைங்களா. எல்லா தேவதூதர்களும் மனிதர்களும் பிசாசுகளும் காணாததும் காணுகிறதும் எல்லாத்தையும் அவர் காணுகிற அளவுக்கு ஒரு நாள் வெளிப்பட போகிறார் பாருங்களேன். வெளிப்படும் போது அப்பா எல்லாரும் சாஸ்தாங்கமாக அவருக்கு முன்பதாக உழுவாங்க முழுவாங்க எல்லாம் ஏங்கிறது அவர் காலை பார்த்து முத்து கொடுக்க முடியுமா. அவர் நடந்த ஒரு இடத்த நித்தியமாக நக்கிக்கிட்டு இருக்கலான்னு அவங்களுக்கு இருக்கோங்க. அவ்வளோ பெரிய ராஜா அவர், அவ்வளோ கிரேட் கிங் அவர். நமக்கெல்லாம் புல் அரிக்கணும் அவருடைய மகிமையை நம்ம பார்க்கும்போது. இது மத்தேயு நமக்கு செய்ய வைக்க பாருங்களேன், எவ்வளோ உயர்ந்தவர். அதை பார்த்து தாங்க மறுரூபம் ஆறுது மனுஷங்க, நம்ம மறுரூபம் பிச்சைக்காரங்களாக இருக்கிற நம்ம மாறுது. அவருடைய குளோரியை எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மா மாறிடும். மத்தேயு கதாங்க ஏற்பட்டுச்சு, ஒரு பெரிய ராஜா வரப்போகிறார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் கால்கள் எல்லாம் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், அவர்தான் கர்த்தர், எல்லா நாமத்தோடு உயர்ந்த நாம். அப்போ ஏற்பட்ட ராஜா. அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் மத்தேயு 28 அதிகாரங்களில். என்ன மூணு தலைப்பு? வெளிப்பட்ட ராஜா, நிராகரிக்கப்பட்ட ராஜா, மீண்டும் வருகிற ராஜா. த்ரீ ஹெட்டிங்ஸ். ஆகவே இது ஒரு முகவரியாக நம்ம பார்த்துருக்கோம். நான் ஒரு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண ஒரு வசனமாவது பார்த்து பிடிப்போம். முதல் வசனம் படித்து நம்ம முடிக்கலாம், அதை கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுத்து நான் முடிக்கிறேன்.
ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு.
ஆரம்பிக்கும் போதே புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய முதல் வார்த்தைகள், முதல் வசனம், அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு ஃபேமஸாக சொல்லுவாங்க. ஹோலி ஸ்பிரிட் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு தெரியுமா, என்னத்தை இந்த முன்னு முழு புதிய ஏற்பாடில் இருக்க போதுன்றது அந்த முதல் வசனத்திலேயே சொல்லி முடிச்சிட்டார் பாருங்களேன். முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரியே, இப்படித்தான் ஆரம்பிக்கணும். கிறிஸ்டியன் மெசேஜ்னா என்ன, அந்த மெசேஜ் ஃபுல்லாக இயேசுவை பற்றியான மெசேஜ். அதுதான் அங்கே பார்க்குறோம். ஏன் இவங்க பிரதானமாக இவருக்கு யூதர்களுக்கு எழுதுறதுனால, யூதர்களுக்கு முதல்ல இவர் தான் மேசியானா முதல்ல என்ன கேட்பாங்க அவங்க கேள்வி, அவர் ஆபிராமுடைய குமாரனா தாவீதின் குமாரனா. அதுதான் அங்கே பேசிட்டு தான் மற்றது நீ பேச முடியும், இல்லைன்னா பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனால் அதனால தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்பா முதல்ல தெரிஞ்சுக்க, இவர் யார் தெரியுமா, ஆபிராமின் குமாரனும் தாவீதின் குமாரனும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது. அது மாத்திரம் இல்லை, இந்த காஸ்பிள் மெசேஜ் வந்து ஒரு ஒரு நபரை குறித்தது. இட்ஸ் அபவுட் அ பர்சன். கிறிஸ்தவம் வந்து ஒரு கொள்கை இல்லை, ஒரு டீச்சிங் இல்லை, ஒரு ஒரு இது இல்லை, ஒரு ஃபினாமினன் இல்லை, ஒரு நபரை குறித்தது. அவர் இல்லைன்னா அந்த மெசேஜே இல்லை பாருங்களா. அவர் இல்லைன்னா ஒன்றுமே வேலை செய்யாது. இப்போ புத்த மதம், புத்தர் வந்து அடக்கம் பண்ணி அவர் செத்து போயாச்சு, ஆனால் அந்த டீச்சிங் இன்றைக்கும் இருக்குது இல்லைங்களா. ஆனால் இயேசு டீச்சிங் அப்படி இல்லை. அவர் இல்லைன்னா அந்த டீச்சிங்கை வேலை செய்யாது. அவர் வைக்கலைன்னா அந்த டீச்சிங்லாம் ஏதோ ஒரு கற்றுக்கிட்டு போகணும் அறிவளவுக்கு தான் போக முடியும். அவர் இல்லைன்னா யூஸ் இல்லை. இஸ்லாம் மதம் முகமது இல்லாமல் ஓடும், ஆனால் இயேசு மதம் இயேசு இல்லாமல் ஓடாது. அதனால தான் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து அவர் யார் பாருங்களேன். அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, இப்போ யூதர்களுக்கு சில டைமில் வந்து ஒரு ஸ்பெஷலாக சில மனிதர்கள் பிறக்கலாம் இல்லைங்களா. அவங்க பிறந்ததுக்கோ அவங்க இருந்ததுக்கோ வித்தியாசமே இருக்கலாம். பெரிய பெரிய ஆளுங்க வந்தது பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினான்வாங்க. விஸ்வேஸ்வரையா எப்படி வந்தார் பாருங்களா, எவ்வளோ பெரிய ஆளாக வந்தார். அங்கே அவர் பிறந்தது பார்த்தா ரொம்ப பெரிய கிராமம், குக்கு கிராமத்தில். அதே அப்துல் கலாம் ஒரு பெரிய மனுஷனாக வந்தார். அவர் பார்த்தா ரொம்ப அந்த மாதிரியா இயேசு கொஞ்சம் கூட இல்லை. அவருடைய பாரம்பரியம் பார், அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்தவர் அல்ல. அவருடைய பாரம்பரியத்தை பார், அவருடைய லைனை பார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, உலக சரித்திரத்துக்கு முன்பதாகவே அது பிளான் பண்ணப்பட்டு வந்து இப்படித்தான் அவர் வரணும்னு வந்தவர். அவர் கடவுள். அவர் அவர் சாதாரணமாக ஏதோ ஒன்று வந்துட்டு அவர் ஒரு ஜீனியஸ் இல்லை, அதை தான் அங்கே உணர்த்துறார். அது மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா பாருங்களேன், பைபிளில் வந்து ஒரு நூல் போகுது. ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஒரு நூல். அதில் இதில் கனெக்ட் பண்ண பார்க்குறாரு. அந்த நூல் என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய வாக்கு, உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம். அது எங்கே ஆரம்பாச்சு? மனுஷருங்க ஆண்டவர் சிருஷ்டித்த பிறகு, மனுஷருங்க பாவத்தில் விழுந்த பிறகு ஆண்டவர் கொடுத்த முதல் சுவிசேஷம் ப்ராமிஸ் என்ன தெரியுமா? என்ன யாருக்கோ தெரியுமா? முதல் முதல்ல காஸ்பல் எங்கே அறிவித்தார் ஆண்டவர்? ஜெனசிஸ் 3:15 இல்லைங்களா? ஒன்று நீங்கள் விழுந்துட்டீங்க, பாவத்தில் விழுந்துட்டீங்க, ஆனால் ஸ்திரீயின் வித்துன்னு ஒன்று வரும் இல்லைங்களா? ஸ்திரீயின் வித்துன்னு ஒன்று வரும். அந்த வித்து தான் இந்த பாம்பை நசுக்கி நம்மளுடைய சாபங்களுக்கெல்லாம் பரிகாரம் கொண்டு வரும். எல்லா மனித குலத்துக்கும் கண்ணீரும் வியாதியும் கஷ்டமும் இதெல்லாம் இருக்கிற அந்த கண்ணீரை துடைக்கிற ஒரு வித்து வருகிறது. அதுதான் அந்த வித்து. அங்கேருந்து ஆரம்பித்தார், அங்கேருந்து ஆரம்பித்து தான் அந்த உடன்படிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி பல மனிதர்களோடு வெளிப்படுத்தினார். நோவாவோடு வெளிப்படுத்தினார், பல மணி தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் வெளிப்படுத்தினார். ஆனால் ரொம்ப முக்கியமாக அந்த உடன்படிக்கை தான் ரொம்ப விவரமாக வெளிப்படுத்தினது ரெண்டு பேருக்கு தான். யாருக்கு தெரியுமா? தாவீதுக்கு, ஆபிரகாமுக்கு. அதனால தான் அங்கே ரெண்டு பேரை போடுறார். கடவுளுடைய உடன்படிக்கையின் திட்டத்தில் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் யார் அப்படின்னா, ஆபிரகாம் ஒருத்தர். ஆபிரகாமோடு தான் உடன்படிக்கை பண்ணார். என்ன? உன்னுடைய வித்து நட்சத்திரங்களை போல இருக்கும், உன்னுடைய வித்து உன்னோடு முடியாது, உன் ஜாதியோடு முடியாது, உன் நிமித்தம் உலகத்தில் இருக்கிற சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். தட்ஸ் அ கவனன்ட் வித் ஏப்ராம் இல்லைங்களா? அதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க மேசியாவுடைய இது. தாவீதோடு செஞ்ச உடன்படிக்கைன்னா உன்னில் உன்னுடைய வித்து நித்தியமாக ஆளுகை செய்யும். ஒரு ராஜா வரப்போகிறார் இல்லைங்களா? தாவீதோடு நமக்கு நேரம் இருந்தால் அதெல்லாம் பார்க்கலாம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆகவே இந்த ரெண்டு பேர் மனிதர்களே அவர் காட்டுறார். இது ரெண்டு பேரோடு உடன்படிக்கை செய்தது என்ன? அந்த ஆதாம்லேருந்து செய்து வந்த உடன்படிக்கையை தான் ஒரு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே வந்தார். ஜெனசிஸ்லேருந்து பார்த்தோன்னா ஆபிரகாமோடு செய்தார், யாக்கோபோடு செய்தார், அப்புறம் யூதா குலத்தின் சிங்கோனார். யாத்ராமை எடுத்து பார்த்தோன்னா அங்கே அந்த பஸ்கா பண்டிகை ஆடு வருது இல்லைங்களா? அந்த ஆடு வருது, அதுக்கப்புறம் அந்த ஆலயம் வருது, அந்த ஆலயத்தில் பலி வருது, பஸ்கா ஆடு, அந்த பலி சிஸ்டம் வருது லேவியர் ஆகமத்தில். அப்படியே வந்து ஆயிரக்கணக்கான சடங்குகள், ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசியுடைய ப்ராமிசஸ், இது எல்லாமே கடவுள் கொடுத்த பலேற்பாடில் இருக்கிற சகல ப்ராமிசஸும் வந்து நிறைவேற ஒரு ஆள் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அதான் பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை, நான் தான் யோசித்து பார்த்து எனக்கு தலையே சுற்றுது. பலேற்பாடில் கடவுள் கொடுத்த சகல ப்ராமிசஸும் ஃபோக்கஸ் ஆகி ஃபுல்ஃபில் ஆகி பேக்கேஜாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஃபுல்ல பேக்கேஜ் எங்கே இருக்குது தெரியுமா? இயேசுவில் தான் இருக்குது. பலேற்பாடில் இருக்கிற ஹால் ப்ராமிசஸ், நான் ப்ராமிசஸை பற்றி ஒரு வசனங்கள் எழுதி கொடுக்க முடியுமா? பலேற்பாடில் அது போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் இருக்குது, நீங்கள் போய் படிங்க. அந்த ப்ராமிசஸ், ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் அதிசயமானது. அந்த ப்ராமிசஸ் எல்லாமே பேக்கேஜாக யாருக்குள்ளே வந்துச்சு? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரம் இல்லை, முழு மனித குலம் ஏங்குறதே இயேசு கிறிஸ்துக்காகத்தான். ஏன்? ஆதியாகமத்தில் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணும்போது மனுஷங்களுக்கு வந்த கஷ்டம் அது ஏதேனில் தான் ஆரம்பமாச்சு இல்லைங்களா? புருஷன் மனைவிக்கும் விரோதம் வர்றதும், நீ மண்ணிலேயே இருந்து வந்து மண்ணிலேயே செத்து போக போகிறா, வியாதி வந்து அழிய போகிறா, உனக்கு ஒரு இது மாயான வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஒரு சமாதானம் இல்லை. ஏன்? நீ உன் ஹஸ்பண்டு பேச்சை கேட்டுத்தான் நீ அந்த பழத்தை சாப்பிட்டியா அப்படின்னோடனே அந்த சாபம் என்னவா வந்துச்சு? நீ உன் புருஷனை ஆண்டு கொள்ளுவாய், அவன் உன்னை ஆள பார்ப்பான். இந்த மேரிட்டல் கான்ஃப்ளிக்ட் இல்லைங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற அந்த சாபம் அங்கே தான் வந்துச்சு. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களும் அங்கே தான் வந்துச்சு. வேலையில் இருக்கிற சாபம், நெற்றின் வேர் விசிந்து டென்ஷனில் தான் போவோம் வாழ்க்கை வரும். டென்ஷன் பட்டு வயசாகி உனக்கு வியாதி வந்து மண்ணிலேருந்து வந்தே மண்ணுக்கே போகிற ஒரு மாயான வாழ்க்கையை கொடுத்து அப்படித்தான் ஜெனரேஷனாக எல்லா ஆதாம் பிள்ளைங்களும் வாழ்ந்து வந்துச்சு. அவங்க எல்லாமே உள்ளுக்குள்ளே ஏங்குறது த டிசையர் ஆஃப் த நேஷன்ஸ். யார் தெரியுமா? அதுலேருந்து பரிகாரம் கொடுக்குறவர் யார் தெரியுமா? இவர் தாங்க. வந்து இறங்குறார் இவர். இஸ் த ப்ராம் த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். நம்ம உள்ளங்கள்லாம் இயங்கக்கூடிய ஏகாதிபதி, நம்ம உள்ளங்களில் இருக்கக்கூடிய மிக ஆழமான ஏக்கத்தை திருப்தி செய்யக்கூடிய ஒரே தேவன். பழையற்பாடில் ஆதியாமத்திலேருந்தே வாக்கு தத்துவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஆதாமுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் பரிகாரம் கொடுக்குறவர் இவர் தாங்க. இவர் வந்து இறங்கியிருக்கிறார். தட் இஸ் வாட் இஸ் மேத்யூஸ் பாயிண்ட். இவர் யார்? தாவீதின் குமாரனும். இவர் ராஜ்யம் தாவீதின் குமாரனா? தாவீது கொடுத்த சாமியல் அவர் கொடுத்தாரு. உன் வித்து வந்து ராஜ்யம் செய்ய போகுது. உலகத்தில் அவருடைய ராஜ்யம் மாதிரி வேற எந்த ராஜ்யம் இருக்க போறதில்ல. இட்டர்னலாக அவர் ராஜ்யம் செய்ய போறார். அதுதான் பழையற்பாடில் முழுசாக நம்ம பார்க்குறோம். தானியல் கதையில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? இப்போ இது ரொம்ப கிராண்ட் மெசேஜ் இது. தானியல் கதையில் ஒரு பெரிய சொரூபத்தை இல்லைங்களா, பாபிலோன் தலையாக கோல்டாக பார்க்குறோம். இந்த உலகத்தை ஆண்ட ராஜ்யங்கள் பாபிலோன் தலையாக கோல்டாக பார்க்குறோம். அப்புறம் அந்த செஸ்ட்டு வந்து சில்வராக பார்க்குறோம். மீடியோ பர்ஷியா வந்துச்சு. அதுக்கப்புறம் பர்ஷியாவுக்கு அப்புறம் அந்த பெல்லி வந்து பிரான்ஸாக பார்க்குறோம். கிரேக்கு தேசம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கால அயனாக பார்க்குறோம், ரோம் தேசம். இந்த முழு உலகத்தாண்ட எல்லா தேசங்களும் ராஜ்யங்களும் பெரிய ராஜ்யங்களும் நிற்கிறத பார்க்குறோம் உலக சரித்திரத்தில். அதை வந்து என்ன பண்ணுது? கைகளால் வெட்டப்படாத ஒரு கல் வருது. கல், ஆர்டினரி கல் பாருங்களா. அது கோல்டு, அது கோல்டு இல்லை, சில்வர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு கல், ஆர்டினரி கல் வந்து இந்த இது மேலே உளுந்து இது பொடி பொடி ஆக்கி அந்த கல் மலையாக வளர்ந்து முழு ராஜ்யத்தை நித்தியமாக ஆளுகிறத பார்க்குறோம். அந்த கல் தாங்க இது, அது தான் இங்கே நிறைவேறத பார்க்குறோம். மத்தேயு சாதாரணமாக எழுதலை, இதோ வந்திருக்கிறார் பாருங்கள் பாருங்களா. ஒரு வசனம் படிப்போம். அவர் வந்ததை பற்றி அந்த தேவதூதன் என்ன வலியுறுத்துறாரு பாருங்களா. லூக்கா 1:13.
அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களே நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவர்.
இல்லை, ஒருவேளை 2:13 இருக்குமா? அந்த மரியாக்கு சொல்றத வரலாம் ஒருவேளை. சாரி, சரி, ஓகே. அதில் ஒரு வசனம் மரியாவுக்கு சொல்கிறதுன்னு, ஜெக்கரியாக்கு சொல்கிறது நான் சரியாக நோட் பண்ணல. அதில் என்ன வருது? இவர் வந்து தாவீதினுடைய சிங்காசனத்தில் அவர் உட்காருவார், அவர் நித்தியமாக ஆளுகை செய்வார், இவர் ராஜ்யம் சதா காலங்களிலும் இருக்கும் அப்படின்னு தேவதூதன் மரியாவுக்கு குழந்தை பிறக்கணும் போதே அவர் வலியுறுத்துகிற காரியம் இது தான். ஏன் ஒரு தாவீதின் வித்து அவர் வரப்போகிறது? இஸ் த சீட் ஆஃப் டேவிட். ஆகவே முதல் வசனத்திலேயே அது கிளியராக மேத்யூ சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு வாஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் என்ன சொல்கிறாரு? இவர் தாயா, இவருக்கு தாயா காத்திருக்கணும் எல்லாம். இவர் தாயா பரிகார நாயகர், இவர் தான். கிடைச்சிச்சிங்களா அந்த வசனம்?
31.
இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது.
முடிவிராது. ஏன் போய் இது போய் மரியாவுக்கு சொல்லணும்? தீஸ் ஆர் த ப்ராமிசஸ் ஆஃப் டேவிட். டேவிட் கொடுத்த ப்ராமிசஸ் தான் காலமாக தீர்க்கதரிசிங்க சொல்லிட்டு இருந்தாங்க. டேவிட் ப்ராமிசஸ் வரப்போகுது, டேவிட் த ப்ராமிஸ், டேவிட் வித்து தான் வந்து ஆண்டு எல்லாத்துக்கும் முடிவு தரப்போகுதுன்றத அது அந்த லைன் நூல் சொன்னா இல்லைங்களா, வந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து முடியறது இங்கே தாங்க. அதைத்தான் இந்த ஒரே சிம்பிள் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். அவர் யாருடைய மகன்? ஆபிரகாமுடைய மகனும் தாவீதுனுடைய மகனும். அதை தெளிவாக அவர் சொல்கிறார். கடவுளுடைய ப்ராமிசஸ் எல்லாமே அதிசயமாக நிறைவேறுறது யாரில்? இயேசு. முழு பழையற்பாடு நிறைவேறுதல் இயேசுங்க. ஆகவே இதை முடிப்போம். ரெண்டு பயன்பாடுக்கு ரெண்டு பாயிண்ட்டை நம்ம சொல்லி முடிப்போம். நேரம் நமக்கு ஆயிடுச்சு. ஒரே ஒரு பர்சனலாக நான் இதில் இருந்து என்னங்க கற்றுக்கிறேன் அப்படின்னா, ஒரே பாயிண்ட் யோசிச்சு பாருங்கள். கடவுளுடைய மிக மிக மிகப்பெரிய ப்ராமிஸ் வந்து தன்னுடைய நேச குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறது. அதை அவர் நிறைவேற்றிட்டார். அதை தான் மத்தேயு நமக்கு சொல்கிறார். அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது கடவுளுடைய ப்ராமிசஸ் ஒருபோதும் நிறைவேறாமல் போகவே போகாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ப்ராமிஸ்னால் இயேசுவை அனுப்புறதுதான். சாத்தான் எவ்வளோ தொல்லை பண்ணிச்சுன்னு ஒரு வாட்டி நான் உங்களுக்கு காமிச்சேன், முழு ட்ரேஸ் பண்ணிடுங்களா. அவர் வர முடியாமல் ஆண்டாண்டாது தொல்லை பண்ணிட்டு வந்துச்சு, ஆனால் அதை நிறைவேற்றி முடித்தார் அப்படின் தான் மத்தேயு சொல்கிறார். அதில் நம்ம என்ன கற்றுக்கணும், கடவுளுடைய ப்ராமிசஸ் ஒருபோதும் ஃபெயில் ஆனதில்லை, ஆக போகிறதில்ல, இன்னமும் ஆக போகிறதில்லை. அவர் சொன்னார், அது நடக்கும். நமக்கு பர்சனலாக இவ்வளோ ப்ராமிஸ் கடவுள் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா. உன்னை பராமரிப்பேன், உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நம்ம உணர்றோமோ இல்லையோ அவர் ப்ராமிஸ் ஃபெயில் ஆகாது. அந்த லிஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம், ப்ராமிசஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் படியுங்க. அவர் பர்சனலாக கொடுக்குற ஒரு ப்ராமிசஸும் ஃபெயிலே ஆகாதுங்க. அதை நம்ம நம்புகிறோமா, இதை பார்த்து நமக்கு படிக்கணும் பாருங்களேன். அவருடைய ப்ராமிசஸ் ஒருபோதும், இதில் தான் ஒரு விசுவாசி நம்பி வாழணும் பாருங்களேன், நம்பி வாழணும். அவருடைய ப்ராமிஸ் ஒருபோதும் தோல்வி அடையாது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய ரெண்டாவது வருகையில் அவர் கொடுத்த ப்ராமிஸ் தோல்வி ஆகுமா, முதலாவது வருகையிலே நிறைவேற்றினாரு, நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் விசுவாசத்து இருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுமா, விசுவாசிகளுக்கு இருந்த ஒரு குணம், எப்படி தருமா ஒரு விசுவாசி அந்த ப்ராமிசஸை பிடிச்சி அதில் அனுபவிப்பான், பொறுமையினாலேயே. தெரியுங்களா, உங்களுக்கு எபிரேயரில் போட்டிருக்குங்க, எப்படித்தான் நான் ஒரு விசுவாசி ஆண்டவருடைய ப்ராமிசஸை பெற்றுக்கொள்ள முடியும், 6:12 படிங்களா, எபிரேயர் 6:12. ஆண்டவர் ப்ராமிஸை கொடுத்துருக்கிறாரு, அதனோட நிறைவேறுதலை நான் எதன் மூலமாக பெற முடியும், விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசத்தின் வெளிப்பாடு என்ன, 6:12 படிங்களா.
உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை.
பொறுமைன்னு வருது பாருங்களா, முன்னாடி பின்னாடி இருக்கலாம். 6:12 எபிரேயர்,
நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாக இருந்து.
சுதந்திரித்து, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா நீங்க இருங்க. எப்படி இருக்கக்கூடாது, சோம்பேறியா அசதியா இருக்காதீங்க. அதான் சொல்லப்படுது, வாக்குத்தத்தம் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு அதை குறித்து உனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை. அதை வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள எதன் மூலமா, நீடிய பொறுமை. இவங்கெல்லாம் சுதந்திரித்து கொண்டவங்க. ஏன், அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஆபிரஹாம்லேருந்து தாவீதுக்கு வரைக்கும் 14 ஜென்ரேஷனு, தாவீதுலேருந்து இந்த அடிமைத்தனத்துக்கு போகிறதுக்கு 14 ஜென்ரேஷனு, அடிமைத்தனத்துலேருந்து இயேசு வர்றதுக்கு 14 ஜென்ரேஷன், 32 ஜெனரேஷன்ஸ் அவங்க வெயிட் பண்ணி சுதந்திரித்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். கடவுள் அவருடைய டைம், அவர் டைமுக்கு வெளியே இருக்கிறார். அவருக்கு ஒரு நாள்லாம் 1000 வருஷம்லாம் கணக்கு இல்லை. அவர் ப்ராமிஸ் பண்ணார்னா அதை நிறைவேற்ற முடாது, விட மாட்டார். அதை சுதந்திரிக்கணும், நம்ம விசுவாசத்தோடும் பொறுமையோடும் சுதந்திரித்து கொள்ளணும். ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம். இந்த ஒரு காரியத்தை நம்ம படிச்சிருக்கிறோம், அதிசயமான அது ஒரு புக்கை நம்ம படிக்க போகிறோம். இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, அது நம்ம கையில், நம்ம ஆயத்தத்தில் இல்லை, நம்ம தாகத்தில். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே தாகத்தை ஏற்படுத்தணும், ஆண்டவரே வெளிப்படுத்தும். வாரம் வாரம் நம்ம வாழ்க்கையிலே பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, 3-5 வருஷம் ஆயுசெல்லாம் வாரம் வாரம் வந்து இந்த ராஜாவுடைய மகிமையை பார்த்து அவர் காலில் விழுந்து முத்தை கொடுத்துட்டு வெளியே போனோன்னா அப்பா பரலோக வாழ்க்கையை நம்ம வாழலாம். இந்த ராஜாவுடைய மகிமையை பார்க்கணுங்க இல்லைங்களா. பார்த்து 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 இன்னும் 5-6 வருஷம் மறுரூபம் ஆகிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டோம்.